உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
உழவர்களே, இது பயிர் சாகுபடியில் உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை நிவர்த்தி செய்யும் ஆலோசனை நேரம். சமீப காலமாக பட்டுப்புழு வளர்க்கும் விவசாயிகளிடையே இருக்கும் ஒரு பிரச்சினை, மல்பெரி சாகுபடியின் பொழுது அதனுடைய செடிகள் காய்ந்து போய் கருமை நிறமடைகின்றன. இந்த பிரச்சினைக்கு ஆலோசனை சொல்ல இங்கே வருகை புரிந்துள்ளார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பயிர் நோயியல் துறை பேராசிரியர் முனைவர் வனிதா அவர்கள். வணக்கங்க. இப்ப மல்பெரி சாகுபடி செய்யற விவசாயிகளிடையே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை வந்து செடிகள் காய்ந்து போயிருது. இந்த செடிகளை பிடுங்கி பார்த்தோம்னா கருமை நிறமா இருக்கு. இந்த மாதிரி செடிகள் காஞ்சு போய் கருமை நிறம் அடையறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா உபயோகமா இருக்கும்.
நீங்க சொல்றத பார்த்தா மல்பெரியில வரக்கூடிய வேரழுகள் நோயின் தாக்குதல் என்று தெரிய வருது. இந்த மல்பெரியில இந்த காலகட்டங்களில் பாத்தீங்கன்னா வேரழுகள் நோய் என்று சொல்லக்கூடிய ஒரு நோயை பெருதளவில் பாதித்து மகசூல் இழப்பை ஏற்படுத்துகிறது. மகசூல் சொல்லும் போது இங்க இலைகளை நாங்க குறிப்பிடுறோம். இலைகள் தானே பட்டுப்புழுக்கு நம்ம உணவா கொடுத்துட்டு வரோம். இப்போ இந்த நோய் வந்து மண்ணில் வளரக்கூடிய ஒரு வகையான பூஞ்சனங்கள்னால வருதுங்க. அந்த பூஞ்சனம் சொல்லும் போது மேக்ரோஃபோமினா ஃபெசியோலினான்னு சொல்லுவோம். இன்னொன்னு பார்த்தா ஃபுசேரியம் அப்படின்ற ரெண்டு வகையான பூஞ்சனங்கள் வந்து இந்த மல்பெரி பயிரை தாக்கி வேரழுகு நோயை உண்டு பண்ணுகிறது. இத பாத்தீங்கன்னா வயல்வெளிகள்ல மிகவும் எளிதாக கண்டுபிடித்துக் கொள்ளலாம். எப்படின்னு பார்த்தோம்னா செடியெல்லாம் திடீர் திடீர்னு காஞ்சு போயிடும். அப்புறம் காய்ந்த செடிகளை நம்ம பிடுங்கி பார்த்தோம்னா கையில பிடுங்கணும்னு முயற்சி செய்தாலே அந்த கையோட அந்த செடி வந்துடும். அப்புறம் வேர்பகுதியை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா வேர்பகுதி எல்லாம் அப்படியே அழுகி போய் அந்த வேரை சுற்றி உள்ள பட்டைகள் எல்லாம் நார் நாரா பிரிஞ்சு வெளியில வரும். அந்த பட்டையை சுற்றி அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா ஒத்து பார்த்தோம்னா நல்ல கருமை நிறமான ஒரு பூஞ்சன வளர்ச்சியை பார்க்க முடியும். பூஞ்சன வளர்ச்சி பார்த்தீங்கன்னா நாளடைவில் பெரிதும் ரொம்ப கருமை அடைந்து தெரியும். இதை வச்சு நம்ம பார்த்தோம்னா எளிதில் ரொம்ப அடையாளம் கண்டு கொள்ளலாம். மேலும் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல ரொம்ப தீவிரம் நோயோட தீவிரம் அதிகமாகும் போது எல்லா இலையும் பாத்தீங்கன்னா காஞ்சி அது சுருங்கி போயிடும். இறுதிய பார்த்தா நோயின் தாக்குதலால அந்த செடியே காய்ந்து விடக்கூடிய நிலைமைக்கு வந்துவிடும். இதை வைத்தே நம்ம வந்து கண்டுபிடிச்சு இதுக்கு தக்க நடவடிக்கை எடுப்பதற்கு பாதுகாப்பு முறைகளை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது.
மல்பெரி விளைச்சலை பாதிக்கக்கூடிய ஒரு நோய்ங்கறத பத்தி சொன்னீங்க. இந்த நோய் வராமையே தடுக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்குதுங்களா?
கண்டிப்பாக வருவதற்கு முன்பு தடுக்கலாம், அதாவது வருமுன் காப்போம் என்பது போல மற்றொரு முறை வந்த பிறகும் தடுக்கலாம். பார்த்தோம்னா இப்போ எப்படி நம்ம வருமுன்ன தடுப்போம்ன்றத இப்ப ஃபர்ஸ்ட் பாக்கலாம். இப்போ நம்ம வயல் நல்ல ஊட்டச்சத்து நிறைந்ததாக வைத்துக் கொள்ள வேண்டும். சரியான உர பாதுகாப்பு இதுக்கு அவசியம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம் குழந்தைங்க நல்ல உணவு அளிக்கப்பட்ட குழந்தை நல்ல சக்தியாக இருக்கும் என்பது போல நம்ம வயல் நன்றாக இருக்கும்போது கண்டிப்பாக நோயின் தாக்குதல் இருந்து காப்பாத்திக்கலாம். இதுக்கெல்லாம் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது வயல்களுக்கு வேப்பம் புண்ணாக்கு ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா 800 கிலோ போடணும். ரெண்டாவது துத்தநாக சல்பேட் என்ற உப்பு, அதை வந்து ஒரு ஏக்கருக்கு 10 கிலோ என்ற விதத்தில் அளிக்க வேண்டும். அடுத்ததாக இப்போ நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தயாரிக்கப்படுகின்ற உயிரியல் பூஞ்சனக்கொல்லி மருந்துகளான சூடோமோனாஸ் ஃபிளோரசன்ஸ் மற்றும் ட்ரைகோடர்மா விருடி என்கின்ற நன்மை பயக்கும் பூஞ்சன மருந்துகளை இப்போ அந்த ட்ரைகோடர்மா விருடி 1 கிலோ, சூடோமோனாஸ் 1 கிலோ, இந்த இரண்டையும் 20 கிலோ தொழு உரத்துடன் சாண எரு இதனுடன் கலந்து மூட்டம் செய்து வைத்திருந்து அதனை ஒரு 14 நாட்களுக்கு பிறகு எடுத்து 100 கிராம் அளவில் ஒரு செடிக்கு இடுவதன் மூலம் இந்த நோய் தாக்குதலை தடுக்கலாம். அடுத்ததாக இந்த பூஞ்சனக்கொல்லி மருந்துகள் உயிரியல் பூஞ்சனக்கொல்லி மருந்துகளை 45 நாட்கள் இடைவெளியில் ஒரு வருடத்திற்கு 3 முறை அளிப்பது மிகவும் நன்மையாகும். இவ்வாறு இம்முறைகளை பின்பற்றுவதன் மூலம் நோய் வறுமுன்னை காக்கலாம். அடுத்ததாக தட்டை பயிர் என்று சொல்லக்கூடிய பயிர் வகை பயிரை ஊடு பயிராக மல்பெரியுடன் பயிரிடலாம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா நோய் வயல்ல வந்துருச்சு, இப்ப எப்படி காப்பாத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நோயினால் முற்றிலும் பாதிக்கப்பட்ட செடிகளை பிழிந்து எரிய வேண்டும். இன்னும் சொல்லும் எரிச்சிடணும்னு சொல்றோம். ஏன்னா அந்த நோய்காரணி மண்ணில் வாழக்கூடியதுன்னு சொல்லியிருக்கோம். இந்த மண்ணில் அந்த நோய்காரணி இருந்துட்டு அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகள் எல்லாம் சுத்தி அந்த அது உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு வகையான ஸ்போர் அதாவது பூஞ்சன வித்துக்கள் மண்ணிலே இருக்கும். அது தக்க சூழ்நிலை வரும்போது நோய் நல்ல ஆரோக்கியமா இருக்கக்கூடிய பயிருடன் தாக்கி நோயை உண்டுபடும். அதனால அந்த செடிகளை பாதிக்கப்படுச்சு உடனடியா பிடுங்கி நம்ம எரிச்சறது நல்லதுன்னு சொல்றோம். இப்ப நோய் வந்துருச்சு நமக்கு வந்து சில பரவக்கூடிய நோய்கள் இருக்குன்னு வச்சுனா நம்ம மனிதர்களையே நம்ம வந்து பிரிச்சு அவங்கள தனியா ஐசோலேஷன் அப்படின்னு சொல்ற மாதிரி தனியா வைக்கிறோம் இல்லைங்களா. அது மாதிரி இந்த நோய் வந்து இது பரவக்கூடிய நோய், அதுக்காக தான் முக்கியமா சொல்றது நோய் தாக்குண்ட செடி உடனே அப்புறப்படுத்த வேண்டும் என்பது. அடுத்து பாத்தீங்கன்னா நோய் தாக்கிய வயலிலிருந்து மற்ற வயல்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதை தடுக்க வேண்டும். பொதுவா ஒரு பாத்தியிலிருந்து இன்னொரு பாத்திக்கு தண்ணீர் பாய்ச்சுவது வழக்கம், விவசாயிகள் செய்யக்கூடிய ஒண்ணு. இந்த மாதிரி பாய்ச்சும் போது என்ன ஆகுதுன்னா இந்த பூஞ்சன வித்துக்கள் தண்ணீர் மூலமா பரவி அடுத்த வயலுக்கு போயிடுது. அதனாலதான் நம்ம இந்த முறைகளை பரவுதலை தடுக்கலாம் இப்படி செய்யறது மூலம். அடுத்ததாக ரசாயன பூஞ்சன கொல்லி மருந்துகள். இப்ப உடனடி தீர்வுன்னு சொன்னா இப்ப நமக்கே உடம்பு சரியில்லைனா உடனே நம்ம வந்து மருந்துதான் வந்து இப்போ இங்கிலீஷ் மருத்துவர்கிட்ட போயிட்டு போறதோட பார்மசிலியோ இல்ல டாக்டர் போய் அவங்க பரிந்துரைக்க சொல்லுகிற ஒரு மருந்தை வாங்கி நம்ம சாப்பிடுறோங்க. அது சாப்பிடும் போது நமக்கு உடனே இப்ப தலைவலியா உடனே நல்லா ஆகணும் எல்லாரும் விரும்புறோம். அதே மாதிரி மருந்து வாங்கி சாப்பிடுறோம் நல்லா ஆயிடுது. அது போலதான் இந்த ரசாயன பூஞ்சன கொல்லி மருந்துகள் உடனடி தீர்வுக்கு பயன்படுகிறது. அப்படிப்பட்ட மருந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது கார்பன் டசிம் ரசாயன பூஞ்சன கொல்லி மருந்துகள் கிடைக்கிறதுங்க. அந்த மருந்து வந்து 1 கிராம் மருந்து 1 லிட்டர் தண்ணீர் என்ற விகிதத்தில் வந்து நம்ம கலந்துக்கணும். கலந்துட்டு இந்த பாதிக்கப்பட்ட செடிகளில வேரை சுற்றி நல்லா வேர் நனையும்படி ஊத்தணும். அந்த பாதிக்கப்பட்ட செடி மட்டும் இல்லாம சில சுற்றி உள்ள செடிகளுக்கும் அந்த மருந்து கரைச்சலை ஊற்றுவது நல்லது. ஏன்னா பூஞ்சன வித்துக்கள் அருகில் உள்ள செடிகளையும் பாதிக்கும்ன்றதுனாலதான் இந்த மாதிரி அருகில் உள்ள செடிகளுக்கு ஊத்தணும்ன்றது நாங்க வற்புறுத்தி சொல்லிட்டு இருக்கோங்க. இப்படி செய்யும் போது அந்த நோயின் தாக்குதலை வந்த வயல்கள்ல கண்டிப்பா கட்டுப்படுத்தலாம்.
மல்பெரிய தாக்கக்கூடிய வேரழுகல் நோய கட்டுப்படுத்துறத பத்தியும் தடுக்கறத பத்தியும் விளக்கமா சொன்னீங்க. உயிரியல் பூஞ்சன கொல்லிகளை பயன்படுத்தணும்னு சொன்னீங்க. இந்த உயிரியல் பூஞ்சன கொல்லிகள் எங்க கிடைக்கும் அதை பற்றின விவரங்களை சொல்லுங்க.
இன்றைய காலகட்டங்களை பாத்தீங்கன்னா பயிர் பாதுகாப்புக்கு பொதுவா ரசாயன பூஞ்சன கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று வற்புறுத்தி சொல்லிட்டு இருக்கோம். ஏன் கேட்டீங்கன்னா இந்த ரசாயன பூஞ்சன கொல்லி மருந்துகள் பயிருக்கு தீங்கு விளைவிப்பதை காட்டிலும் நமக்குமே ஒரு தீங்கு, இயற்கைக்கு மிகவும் புறம்பானது, இயற்கையை வந்து சீரழிக்கக்கூடிய ஒன்று. அப்படின்னும் போது நம்ம வந்து ரசாயன பூஞ்சன கொல்லி மருந்துகளை தவிர்த்து விட்டு உயிரியல் பூஞ்சன கொல்லி மருந்துகளை பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஆராய்ச்சிகளும் அதன் பேரில் தான் நடந்துட்டு இருக்குங்க. இந்த உயிரியல் பூஞ்சன கொல்லி மருந்துகள் என்பது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பயிர் பாதுகாப்பு மையத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு பல நாள் ஆய்வுக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சிறந்த உயிரியல் பூஞ்சன கொல்லிகள். இதுல என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூடோமோனஸ் பிளரசன்ஸ் ஒரு வகையான பூஞ்சன கொல்லி மருந்துகள், மற்றொன்று ட்ரைகோடர்மா விரடி. இந்த ட்ரைகோடர்மா விரடி என்பது நன்மை பயக்கக்கூடிய ஒரு வகை பூஞ்சனத்தினால் உருவாக்கப்பட்டது. இந்த சூடோமோனாஸ் என்பது ஒரு நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியாவினால் உருவாக்கப்பட்ட ஒரு உயிரியல் பூஞ்சன கொல்லிகள். இந்த இரண்டுமே நான் சொன்னது போல பயிர் பாதுகாப்பு மையத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் கிடைக்கிறது. இது 1 கிலோ பாக்கெட்ல வந்து தயார் பண்ணி கொடுக்கறோம். அந்த 1 கிலோ பாக்கெட்டோட விலைங்க 100 ரூபாய். இது வந்து நம்ம வந்து தனியா போடுறதோட 20 கிலோ சாண எருவுடன் கலந்து அளிப்பது மிகவும் நன்மை பயக்கக்கூடிய ஒன்று. இந்த பூஞ்சன கொல்லி மருந்துகளை பயன்படுத்தும் போது பொதுவா என்ன சொன்ன விவசாயிகள் போட்ட உடனே நல்லா ஆகல அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் நல்லா ஆகலன்றதுக்கு ஒரு காரணங்கள், சில பேர் என்ன செய்யறாங்க இந்த ரசாயன பூஞ்சன கொல்லி மருந்துகளை நம்ம சொன்னேன் இல்லைங்களா கார்பன் டசிம் என்ற ஒரு மருந்துன்னு சொன்னேன் ரசாயன மருந்து, அதோட சேர்த்து போடுறாங்க. அந்த மருந்துகள் என்னன்னா இந்த உயிரியல் பூஞ்சன கொல்லி மருந்துகளை அழித்துவிடும். அதனால் ரசாயன பூஞ்சன கொல்லி மருந்துகளை இந்த உயிரியல் பூஞ்சன கொல்லி மருந்துகளோடு சேர்ப்பதை தவிர்ப்பது நலம். எப்பவுமே சேர்க்க கூடாதுங்க, தனியா தான் போடணும். இந்த சாண எருவோட கலந்து தனியா போடுவது மிகவும் நலம். அப்புறம் இது உடனடியா தீர்வு கிடைக்குமா அப்படின்னு சொல்றதும் கிடைக்காதுங்க, கண்டிப்பா கிடைக்காது. இதை வந்து நான் சொன்ன வருடத்திற்கு 45 நாட்கள் இடைவெளியில் 3 முறை அளிக்க வேண்டும் என்று சொன்னேன். அது போல அந்த 3 முறை அளிக்கும் போது அது மண்ணில போய் நல்ல ஸ்ட்ராங்கா, அது ஒரு உயிரியல் பூஞ்சனக்குள்ள பூஞ்சனங்கள் தான் அது. இப்போ எப்படி நன்மையை செய்யக்கூடிய பூஞ்சனம் வந்து அந்த தீமை நோய் உண்டாக்கக்கூடிய காரணியை அழிக்கும் பல வகைகளில் அந்த காரணியை செயலிழக்க செய்கிறது. அதனால அது மண்ணில் போய் இந்த உயிர் நன்மை பயக்கக்கூடிய பூஞ்சனம் நல்ல முறையா அந்த டெவலப் ஆயிடணும். சாயில டெவலப் ஆயிட்ட பிறகு அது வந்து அடுத்த 1 வருஷத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா நல்ல விதமான உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நம்ம காரணிகளை செயலிழக்க செய்வதனால நோயின் தீவிரத்தை கண்டிப்பாக கட்டுப்படுத்தலாம்.
இந்த உயிரியல் பூஞ்சன கொல்லி வேணும்னா விவசாயிகள் எந்த துறையை அணுகணுங்கறது அந்த முகவரிய சொன்னீங்கன்னா உபயோகமா இருக்கும்.
தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் மற்றும் தலைவர், பயிர் பாதுகாப்பு மையம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ அல்லது நேரிலோ வந்து இந்த உயிரியல் பூஞ்சனக்கொல்லி மருந்துகளை பெற்றுக் கொள்ளலாம். மற்ற எந்த இடங்களிலும் கிடைக்கும் உயிரியல் பூஞ்சனக்கொல்லிகளை விட மிகவும் தரமானதாக இருக்கும் என்பது உறுதி.
மிக்க நன்றிங்க. இதுவரைக்கும் மல்பெரி செடியை தாக்கக்கூடிய வேறு அழுகல் நோய் பற்றியும் அதனை கட்டுப்படுத்தும் முறை தடுப்பு முறை பற்றியெல்லாம் விவரமா சொன்னீங்க. ரொம்ப நன்றி.
நன்றிங்க.
உழவர்கள் ஆலயமே